சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 13.
நாம் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுடி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நமது ஞான குருவாகிய நிகண்ட தேவர் திருவடிகளை உச்சிமேல் சூட்டி துவக்கின்றேன். உண்மை விளக்கம் எனும் நூலுக்கூடாக தத்துவ ஞானத்தை நமக்கு தானம் செய்கின்ற திருவதிகை மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மனமகிழ வேண்டும். அந்த வணக்கங்களோடு இன்றைய வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். நேற்றைய இடத்துக்குள்ளே வருவதற்கு முதல் நேற்று இரண்டு சந்தேகங்கள் கேட்டதிலே ஒரு குழப்பமான பதில் நான் சொல்லியிருந்தேன். பிறகு இருந்து பார்த்தேன், புதுமானவர்கள் தானே என்று நீங்கள் கேட்கிற பொழுது கொஞ்சம் அலட்சியமாக நான் பதில் சொல்ல தலைப்படுகிறேன் போல இருக்கிறது. பிறகுதான் உங்களுடைய வேலையினுடைய ஆழம் குறித்து நான் சங்கடப்படுகிறேன். நேற்று நீங்கள் கேட்டதிலே ஒன்று, அந்த குற்றங்கள் என்றவை ஆகாயத்தினுடைய தொகுப்பு தானா, எதனுடைய இதிலே இருந்து வருகிறது என்பதற்கு ஆகாயம் என்று பதில் சொல்லியிருந்தேன். அது சரியான பதில் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நேற்று தாமோதரன் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார், அதிலே அகங்காரத்தினுடைய செயல் என்று அது பதிவாகி இருக்கிறது. ஆனால் நான் ஒரு செய்தி அனுப்பினேன், அது ஸ்ரீராமுக்கு கிடைத்திருக்குமோ தெரியவில்லை. அது
பகிர்ந்துட்டாங்க, எல்லாருக்கும் பகிர்ந்துட்டாங்க.
அதுல அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அதை ஆகாய பூதத்தினுடைய செயல்பாடு என்றே எழுதுகிறார். ஒரு ஆதீன வெளியீட்டிலையும் அது ஆகாய பூதம் என்று இருக்கிறது. நாங்கள் இன்னும் தெளிவு பெற வேண்டும். அதுக்கு முதல் ஒரு செய்தி சொல்லுகிறேன். இத்தகைய விஷயங்கள் சில, தத்துவங்கள் தாத்வீகங்கள் விஷயங்கள் சில, வேறு வேறாக சில பேர் அபிப்பிராயங்கள் சொல்லுகிறார்கள். உயர்ந்தவர்கள் எல்லாம் நன்றாக படித்தவர், நல்ல நூலாசிரியர்கள் தான். அவர்கள் கருத்துப்படி சொல்லுகிறார்களோ என்னவோ தெரியவில்லை. நூல்களிலே ஆதாரங்கள் காட்டவில்லை அவர்கள். ஆனால் தத்வீகம் வருவது என்பதை பற்றி ஒருவர் ஒன்று சொல்லி இன்னொருவர் இன்னொன்று சொல்லுகிறார். இந்த முறை இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் இதுக்குள்ளே அதிகம் சிக்கப்பட தேவையில்லை. அடிப்படையிலே நாங்கள் இதை தெரிந்து கொண்டு நகரலாம் என்ற அளவிலே நான் உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த நேற்றை அனுப்பி வைத்தேன். அது அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் ரொம்ப ஆழமாக படித்தவர். இந்த நாங்கள் படிக்கிற தாத்வீகங்கள் பற்றி விவரம் எழுதியிருக்கிறார், அதை இன்றைக்கு அனுப்பி வைக்கிறேன். தென்னாடிகள் முதலியவற்றினுடைய வேலை, தச வாயுக்களினுடைய வேலை எல்லாம் விவரமாக எழுதியிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்தையும் நாங்கள் நிராகரிக்க முடியாது. மற்றது நேற்று சகோதரி கேட்டது, அந்த தன்மாத்திரைகளையும் இங்கே சொல்லி இருக்கிறார்களே, தத்வீகத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்று கேள்வி வந்ததல்லவா? நான் பார்த்தேன், அது தெளிவாக இருக்கிறது, அதுல பிரச்சனை இல்லை. ஏனென்றால் தன்மாத்திரைகள் ஐந்தும் தத்துவங்களிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றன. சுவையொலி உரோசை நாட்டம் சுவையொலி உரோசை நாட்டம் என்கின்ற ஐந்தும் தன்மாத்திரைகள் என்ற பெயராலே தத்துவங்களிலே ஐந்தாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியும். அந்த தத்துவங்கள் சொல்லப்படுகிற தன்மாத்திரைகள் என்பது பூத காரணமாக இருக்கிற தன்மாத்திரை, அதாவது பூதங்கள் அந்த தன்மாத்திரைகளிலே இருந்துதான் தோன்றுகின்றன. அதற்கும் இந்த சுவையொலி உருவாசை நாற்றம் என்ற இதுதான் பெயர். நேற்றும் முந்த நாளும் அதை பற்றி படித்தோம். பிறகு பூத குணங்களாக ஐந்து தோன்றுகிறது. பூத குணங்களாக ஐந்து தோன்றுகிறது. பூத குணங்களாக தோன்றுகிறதுக்கும் சுவையொலி உருவாசை நாற்றம் என்றுதான் பெயர். அந்த சுவையொலி ஊரோசை நாற்றத்தை தான் நாங்கள் புலன்கள் என்று சொல்கிறோம். ஐம்புலன்கள், புலன் தான் இந்த வார்த்தை நான் சரியா சொல்லுகிறேன். ஐம்பொறிகள், ஐம்புலன்கள், ஆமா ஐம்புலன்கள் என்று சொல்லுகிறோம். அந்த ஐம்புலன்களும் பூத காரணங்களாக அல்லது பூத காரணங்கள் அல்ல, பூத குணங்களாக இருக்கின்றன. இந்த பூத குணங்கள் எப்படி என்று சொன்னால், அவர்கள் அது ஞானேந்திரியங்களுக்கு என்னது, அது ஞானேந்திரியங்களுடைய விரிவாக கண்ணுக்கு காட்சிக்கு உரியதாக வருகிறபடியால் அந்த ஐந்தையும் இங்கே தாத்விகத்திலே சேர்த்திருக்கிறார்கள், அதே பேரோடு சேர்த்திருக்கிறார். அப்படி நீங்கள் அதை விளங்கி கொண்டீர்களானால் சரி, அப்ப அங்க சேர்க்கப்படுகிற ஐந்தும் தத்துவமாக சேர்க்கப்படுகிறது, இங்கே சேர்க்கப்படுகிற ஐந்தும் தாத்விகமாக பூத குணங்கள் தாத்விகமாக சேர்க்கப்படுகின்றன என்று விளங்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஏதாவது அதை பற்றி ஐயம் என்றால் பார்ப்ப முடியவில்லை, பேசுவோம். இனி பாடத்துக்குள்ளே
நுழைப்போம்.
ஒரு நிமிடம், நேற்று நான் இந்த யோக காட்சி பற்றி விளங்கப்படுத்துகிற பொழுது ஒரு செய்தி சொல்ல மறந்து விட்டேன். அதாவது மனம் ஆராயும் என்று சொன்னேன், புத்தி நிச்சயிக்கும் என்று சொன்னேன். பிறகு அந்த நிச்சயிப்பினுடைய தன்மை மனதுக்கு வந்து மனம் அதனாலே இன்பமோ துன்பமோ அறிவிக்கிற பொழுது அது தன் வேதனையாக, ஆன்மாவினுடைய அனுபவமாக தன் வேதனையாக மாறும். பிறகு இவற்றையெல்லாம் கருவிகள் ஏதுமே இல்லாமல் ஆன்மாவே வியாபித்து காணுகிற காட்சி யோக காட்சி என்று சொன்னேன். இதிலே நேற்று அகங்காரம் பற்றி நான் ஒன்றும் சொல்லவில்லை, நீங்களும் கேட்கவில்லை. அகங்காரத்தினுடைய வேலை என்ன? மனம் படித்து விட்டோம், புத்தி படித்து விட்டோம், சுத்தம் என்ன என்று எங்களுக்கு தெரியும். அது இவற்றினுடைய அடிப்படை, ஆகவே தனியே சொல்லப்படுவதில்லை. அகங்காரத்தினுடைய வேலை என்னவென்றால், நான் நேற்று சொன்னது போல வாயில் காட்சி நிகழ்ந்து அது பிறகு உள்ளே போய் மனதிலே ஆராயப்பட்டு புத்தியிலே நிச்சயிக்கப்பட்டு வந்து இன்ப துன்பம் அனுபவிக்கும் என்று நான் நேற்று சொன்னது உங்களது ஞாபகத்திலே இருக்கும். அப்போ அதை நீங்கள் நேற்று கேட்டு பார்த்தீர்கள். அப்போ என்ன நடக்கும் என்றால், நாங்கள் எங்களுக்கு வாயில் காட்சி என்பது இந்த மெய்வாய் கண்மூக்கு செவி என்கின்ற ஐந்திலும், வாயில் காட்சி என்பது ஒரு வினாடியிலே எத்தனையோ ஆயிரம் காட்சிகள் நிகழ்கின்றன. நான் கண்ணாலே பார்க்கிற பொழுது, ஒரு இப்படி இப்படி பார்க்கிற பொழுது எனக்கு எத்தனையோ பொருள்கள் உடனே தெரிந்து விடுகிறேன். இதுல இது இருக்கிறது, பாட்டில் இருக்கிறது, இருக்கிறது, புஸ்தகம் இருக்கிறது, ஒரு இதுலயே எனக்கு எத்தனையோ காட்சிகள் இருக்கிறது. அது பொழுது கேட்கிற பொழுது எனக்கு எத்தனையோ சத்தங்கள் கேட்கின்றன, மணக்கிற பொழுது எத்தனையோ. அப்போ ஒரு வினாடியிலே வாயில் காட்சி என்பது அளவற்று நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒவ்வொன்றையும் நான் நேற்று சொன்னது போல மனம் ஆராய்ந்து இந்த புத்திக்கு அனுப்பி, புத்தி நிச்சயித்து மனதுக்கு அனுப்பி, பிறகுதான் அது அனுபவமாக மாறுகிறது என்று சொன்னேன். இப்படி செய்தால் என்ன நடக்கும் என்று கேட்டால், மனமும் புத்தியும் தொடர்ந்து இயங்குவதன் காரணமாக சோர்வடையக்கூடும். மனமும் புத்தியும் சோர்வடையக்கூடும். மனமும் புத்தியும் சோர்வடைந்தால் பிறகு காட்சிகளும் அனுபவங்களும் நிகழாமல் போய்விடும். ஆகவே அகங்காரத்தினுடைய வேலை என்ன, அகங்கார தத்துவத்தினுடைய வேலை என்னவென்றால், இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மனதையும் புத்தியையும் சோர விடாமல் தொடர்ந்து இயங்குவதற்கு சக்தி கொடுப்பதற்கு அகங்காரம் என்று பெயர். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி, இல்லாவிட்டால் மனம் முதலியவை சோர்ந்து போனால் அதற்கு பிறகு அந்த ஆய்வு நடவாது. சில நேரத்திலே அதை நாங்கள் அனுபவமாகவே காணுகிறோம். ஒரு கடுமையான ஒரு மேட்ச்லே நீங்கள் ஒரு கணித சமன்பாடு போட்டு கொண்டிருக்கிற பொழுது சோர்வு வந்தால் அந்த நேரத்திலே விடை வராது. பிறகு அதே கணக்குக்கு நீங்கள் இன்னொரு நேரம் பார்க்கிற பொழுது விடை வருகிறது. அப்ப என்ன நடக்கிறது என்றால், அந்த நேரத்தில் அகங்கார குறைவு நிகழ்ந்து புத்தியும் மனமும் சோர்வுற்று இருக்கின்றன. அகங்காரம் கூர்மைப்படுகிற பொழுது புத்தியும் மனமும் கூர்மை பெற்று அந்த பாடம் நமக்கு விளங்குகிறது. அகங்காரத்தினுடைய வேலை மனதையும் புத்தியையும் ஊக்க நிலையில் வைத்து இந்த விஷயங்களை தொடர்ந்து ஆராய செய்வது என்பதை இந்த காட்சி ஒழுங்கிலே காட்சி பிரமாணங்கள் மூன்றாகும். அதிலே காட்சி பிரமாணம் என்பது ஒன்று. அந்த காட்சி பிரமாணம் நான்கு வகையாக பிரிக்கப்படும். அது முதலிலே வாயில் காட்சி, பொறிகளிலே தெரிகிற காட்சி. அது அந்த காட்சிக்கு பெயர், நான் திரும்பவே சொல்லுகிறேன், அந்த காட்சிக்கு பெயர் நிர்விகற்ப காட்சி, பிரிவுகள் இல்லாமல் தோன்றுகிற காட்சி. பிறகு அந்த காட்சி உள்ள அனுப்பப்படுகிறது, மனம் அந்த காட்சியை ஆராய்கிறது, ஆராய்ந்தவற்றை புத்திக்கு அனுப்புகிறது. புத்தி தன் முன்னிப்பிரவிகள் இருக்கக்கூடிய பதிவுகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த காட்சி இன்ன காட்சி தான் என்று தீர்மானிக்கிறது. புத்தியினுடைய வேலை நிச்சயித்தல், மனதனுடைய வேலை ஆராய்தல். நிச்சயித்த விஷயத்தை பலபடி மனதுக்கு அனுப்புகிற பொழுது மனதிலே அது இன்ப துன்பமாக மாறுகிறது. அந்த காட்சிக்கு தன்வேதனை காட்சி என்று பெயர். மூன்று காட்சி ஆகிவிட்டது, வாயில் காட்சி, அதற்கு பிறகு மனம் முதலியவை ஆராய்ந்து வருகிற பொழுது வருகிற காட்சி மானத காட்சி, பிறகு அதனாலே ஏற்படுகிற அனுபவம் என்பது தன்வேதனை காட்சி, இந்த மூன்று காட்சிக்கு அப்பால் எந்த கருவிகளுடைய துணையும் இல்லாமல் அறிபொருளாகிய ஆன்மாவையே வியாபிக்க பண்ணி காட்சிகளை காண செய்வது என்பது ஒன்று. அதை நேற்று விளக்கமாக உங்களுக்கு சொன்னேன். அந்த காட்சியிலே தவறு நிகழ வாய்ப்பில்லை. ஏனென்றால் கருவியூடாக ஒரு காட்சி காணப்படுகிற பொழுது கருவி பிழைத்தால் காட்சி பிழைத்து அதை நீங்கள் எல்லா விஷயத்திலும் பார்க்கலாம். காணுகிற கருவி பிழைத்தால் காட்சி பிழைக்கும். இது கருவிக்கே இடமில்லை, நேராக அறிவு பொருளாகிய ஆன்மாவே வியாபித்து காண்பது என்றபடியால் அப்படி ஒரு காட்சி இருக்கிறது. அதுக்கு யோக காட்சி என்று பெயர். யோக முயற்சினாலே அந்த காட்சியை உருவாக்கி கொள்ள முடியும். அந்த யோக காட்சியிலே தவறு வர வாய்ப்பே இல்லை என்றபடியால் தான் அந்த யோக காட்சியை நாங்கள் பிரமாணங்கள் சொல்லுகிற பொழுது ஆகம பிரமாணமாக நாங்கள் சொல்வது யோக காட்சியை. ஆகம பிரமாணத்தை ஆராய்ச்சி இல்லாமலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் யோக காட்சியிலே ஆராய்வதற்கு ஒரு இடமும் இல்லை. அதை சொன்னவன் உண்மையான யோக காட்சி உடையவனாக இருந்தால் அது அப்படியே அங்கீகரிக்க வேணும். அதை நான் முன்பும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராமாயணத்திலே முதலிலே ராமன் தாடகையை விஸ்வாமித்திரன் கொல்ல சொல்லுகிற பொழுது இது சரியா பிழையா என்று குழம்புகிறான். பிறகு முனிவர் விளங்கப்படுத்துகிறார், நான் எப்படி அறத்தினுடைய எல்லை வரையும் சிந்தித்து சொல்கிறேன் என்று சொன்ன உடனே ராமன் உடனே அவன் அதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இனி நீ பிழையை சொன்னாலும் நான் அதை செய்வேன் என்கிறான். இன்றைய பட்டிமன்றக்காரர்கள் பல பேர் பிழையை செய்கிறேன் என்று ராமன் சொல்லலாமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். அது ஆகம பிரமாணத்தினுடைய நுட்பம் விளங்கி விஸ்வாமித்திரர் யோக காட்சி உடையவர் என்று தெரிந்தபடியால் தான் அந்த வார்த்தையை ராமன் சொல்லுகிறார் என்று வேண்டும். இவ்வளவுத்தையும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த யோக காட்சி உடையவர்கள்தான் இந்த பஞ்சபூதங்களினுடைய அணுக்களுடைய வடிவத்தையும் நிறத்தையும் சொல்லுகிறார்கள் என்பதை உரையாசிரியர்கள் குறிப்பிட்டு எழுதினார்கள். நேற்று அதிலே இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்தோம். எப்படி தெரிந்தது இந்த அணு வடிவங்கள் எல்லாம் எப்படி தெரிந்தது என்றால் இது கருவிகளூடாக நிர்மாணிக்கப்பட்ட விஷயங்கள் அல்ல. யோக காட்சி உடையவர்கள் இதை இனம் கண்டு சொல்லுகிறார்கள். ஆகவே அதிலே ஆராய்ச்சிக்கு இடமில்லை. தப்பித்தவறு இன்றைய விஞ்ஞானத்தோடு இந்த அணு வடிவங்கள் மாறுபட்டால் விஞ்ஞானம் வளர் இன்னும் வளர்ந்து அதோடு சமிப்பட வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமே தவிர விஞ்ஞானத்தோடு இதை பொருத்த வேண்டும் என்று நினைக்கப்படாது. இன்றைக்கு அப்படி ஒரு பெரிய குழப்பம், அதாவது எதையும் விஞ்ஞானமாக சொன்னால்தான் உண்மை என்று நினைக்கிறார்கள். விஞ்ஞானம் என்பது அறிவினுடைய ரொம்ப ஆரம்ப நிலை, தத்துவ நிலையோடு ஒப்பிடுகிற பொழுது மிக ஆரம்ப நிலை. ஆகவே இதுல குழப்பம் வந்தால் தத்துவ நிலையோடு விஞ்ஞானத்தை பொருத்த வேண்டும் தவிர விஞ்ஞானத்தோடு தத்துவத்தை பொருத்த கூடாது. நம் சைவ மரபிலே நான் அன்றைக்கும் கொடுத்தேன், வேதாகமம் புராணம் இதிகாசம் என்பதுதான் நம்முடைய நூல் மரபு. அப்படி படிக்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு முறைமை இருக்கிறதுக்கு நூல் படிக்கிறவர்கள், இப்ப வேதம் சொல்லுகிற ஒரு செய்திக்கும் ஆகமம் சொல்ற செய்திக்கும் இடையிலே சின்ன முரண்பாடு வந்தால் வேத செய்தியை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆகம செய்தியை அதனோடு பொருத்த வேண்டும். ஏனென்றால் வேதம் தான் முதல் நூல். அதுபோல புராண செய்திக்கும் ஆகம செய்திக்கும் இடையிலே முரண்பாடு வந்தால் ஆகம செய்தியோடு புராண செய்தியை பொருத்த வேண்டும். அதுபோலதான் கீழே இதிகாச செய்தியிலே ஏதாவது முரண்பாடு வந்தால் மேல் நூல்களோடு பொருத்தி பார்ப்பதுதான் புறமை. அந்த அடிப்படையிலே நாங்கள் சொல்லுகிற இந்த யோக கட்சியாளர்களுடைய காட்சியோக்கும் விஞ்ஞானத்துக்கும் ஏதாவது முரண்பாடு வந்தால் விஞ்ஞானத்தை இதனோடு பொருத்தி பாருங்கள், அல்லது விஞ்ஞானம் இன்னும் கருவிகள் வளர்கிற பொழுது இந்த நிலைக்கு வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உறுதி பெரும்பாலும் இந்த சமயம் படிக்கிறவர்கள் தமிழ் படிக்கிறவர்களுக்கு இந்த உறுதி இல்லை. விஞ்ஞானம் என்ற உடனே ஏதாவது தான் சரி, நாங்கள் ஏதோ கடை விட்டுட்டோம் என்று நினைக்கிறார்கள். இந்த தெளிவு இருந்தால் எவனொத்துக்கொள்கிறானோ இல்லையோ நாம் தெளிவோடு நிற்கலாம். இனி விட்ட இடத்திலே இருந்து படிப்போம்.
காப்பு செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்தி முகத் தொந்தி வயிற் ஐங்கரனை பந்தமர பொந்தியுள் வைப்பாம். மாணவரின் வினா. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்த வினா ஐயா நீதான் கேட்டருள்.
என்ன பொய்காட்டா மெய்யா?
வினை தராத
உடம்பை உடைய
அருளுடம்பை உடையவனே. மாணவரின் வினாக்கள். ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மத்திவத்தின் வேறாக நானேது நீயேது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. ஆசிரியரின் பதில்: உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த எள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. ஐம்பூதங்களின் வடிவம்: நாற்கோணம் பூமி, புனல் நண்ணு மதியின் பாதி, ஏற்கும் மணல் முக்கோணம், எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால், வட்டம் ஆகாயம், ஆன்மா உருகாயமாம் இவற்றால் உற்று. பூதங்களின் நிறமும் எழுத்தும்:
ஆன்மா உருகாயம் இவற்றால் உற்று. இவற்றால் உற்று மேற்படி வடிவங்களான அணுக்களை கொண்ட பஞ்சபூதங்களால் உற்று. அதாவது பஞ்சபூதங்களுடைய அணு வடிவம் சொல்லி இத்தகைய அணு வடிவங்களை கொண்ட பஞ்சபூதங்களால் தான் ஆன்மாவுக்கு உடம்பு அமைகிறது என்கிறார்.
பூதங்களின் நிறமும் எழுத்தும்: பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார். எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் நிற்கும் அது.
அந்த இடத்திலேயும் நேற்று ஒரு ஐயப்பாடு இருந்தது, அது மெய்யெழுத்து என்று சொல்லி இருக்கிறார்களே, அதை சொல்லலாமா, அது உயிர்மெய் எழுத்து அல்லவா என்று கேட்டீர்கள். அதுல எனக்கு ஓரளவு தெளிவு பெறுகிறேன், ஆனால் அதை இன்னும் உறுதிப்படுத்த வேண்டும். இவையெல்லாம் உயிர்மை எழுத்தாக இருந்தாலும் நமக்கு மெய்யெழுத்தை உயிர்மை எழுத்து வடிவாக சொல்லுவதுதான் வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மெய்யெழுத்துக்கான மாத்திரை அரை மாத்திரை, அரை மாத்திரை மாத்திரை உச்சரிப்பு என்பது வசன வடிவிலே விளங்கலாமே தவிர தனி வடி. இப்ப இங்க பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆ இது ஒரு மாத்திரை, ஆ ரெண்டு மாத்திரை, இப்ப அரை மாத்திரை நான் ஒன்று சொல்ல போறேன். எனக்கு இந்த இக்குன்றதும் ஆ என்றதும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று மாதிரி இருக்கிறது அல்லவா. நான் சொல்லுறது இப்ப ஆ என்பதிலே இருக்கிற அரை மாத்திரை, ஆ என்பதிலே இரட்டிப்பாகிறது தெரிகிறது. இக்குன்ற பொழுது கிட்டத்தட்ட ஆ மாதிரி தான் எனக்கு தெரிகிறது. அதாவது ஒத்துக்கொண்டால் சரி, ஒத்துக்கொள்ளாவிட்டால் அது என்ன அரை மாத்திரை, இக்கும் ஒரு அரை மாத்திரை மாதிரி இல்லையே, ஒரு மாத்திரை மாதிரி இருக்கிறது என்று ஒரு கேள்வி வரும். எப்படி பார்க்க வேண்டும் என்றால், ஒரு சொல்லிலே வைத்து அந்த எழுத்தை பார்த்தீர்களானால் அதனுடைய அரை மாத்திரை தன்மை விளக்கு. அக்கா என்கிற பொழுது வர்ற பாருங்கள், அது ஆகின்றதனுடைய மாத்திரை தன்மையினுடைய அரைவாசி தன்மையோடு தான் இருக்கு. அதனாலே இந்த மெய்யெழுத்துகளை குறிக்கிற பொழுது உயிர்மெழுத்து மெய்யெழுத்து சப்தத்தோடு சொல்லுகிறது வழக்கம் இருக்கிறது. வழக்கம் என்ன, அப்படித்தான் வழக்கம். இப்ப பாருங்க, இக்கிச்சித்து அப்படி சொல்வதில்லை, கசடத்தவர உயிர்மையாக சொல்லுகிறதான் வழக்கம். இரள வளல, இரள வளல என்ற அப்படித்தான் அந்த எழுத்து வரும், மெய்யெழுத்து. ஆனா நாங்கள் அதை சொல்வதற்காக அதை என்ன செய்கிறோம் என்றால், கசண்டதவர இரள வளல என்று உயிர்மையாக்கி சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது. இப்போ நாங்கள் என்ன புரிந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன், இது மேல் இன்னும் மேலே மேலே போக இந்த நூல்லையோ அல்லது வேற நூல்களிலேயோ அது தெளிவாக்கப்படும். இங்கே சொன்ன எழுத்துக்கள் உயிர்மை வடிவாக சொன்னாலும் அதை நாங்கள் மெய்யெழுத்துக்களாகத்தான் உச்சரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இப்ப நீங்க அந்த அந்த எழுத்துக்கள் வர்ற பகுதியை மட்டும் வாசிங்க ஸ்ரீராம்.
எழுத்து லா வா ரா யா ஆ பாராதிக்கு என்றும் அழுத்தமதாய் இருக்கும்.
அப்படி நான் நினைக்கிறேன். அப்ப அது என்ன, டையா என்றால் அவர்கள் உயிர்மை என்று சொன்னபடியா, நான் அதை தேடி பார்த்தேன் வேற புத்தகங்களையும், அதை உயிர்மை உயிர்மை மெய்யெழுத்து மெய்யெழுத்து என்றே சொல்கிறார். ஆகவே இந்த உயிர்மை எழுத்தாக சொல்லப்பட்டிருக்கிற எழுத்துக்களை எல்லாம் மெய்யெழுத்தாக பார்த்து அதைத்தான் பீஜ மந்திரங்களாக கொள்ள வேண்டும் என்பது இப்போதைக்கு ஏற்பட்டிருக்கிற விளக்கம்.
இந்த நிறைவு எழுத்தையா ஆனாண்டு போட்டிருக்கணும், அது உயிர் எழுத்து தானே,
அது தான் வரும். வடமொழி ஹாவைத்தான் தமிழ் எழுதுகிற பொழுது ஆனாண்டு எழுதுகிறார்கள். வடமொழி ஹாவை இவர்கள் மெய்யெழுத்தாகவே எடுத்து அது அதை அதை சொல்லுகிற பொழுது உயிர்மையாக ஏற்றி ஹா என்றிருக்கிறார்கள், அதை என்ற எழுத்தாக எடுக்க வேணும் என்று நாங்கள் கொள்வோம். இப்ப நாங்கள் என்ன, எனக்கு என்ன இதுல இருக்கிற சிக்கல் என்றால், நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சித்தாந்தத்தை நூற்புலமையாக கட்டவன் அல்ல நான், புத்தியாலே அனுபவத்தாலே விளங்கி கொண்டு போக முயற்சிக்கிறவன். ஆகவே இந்த இடங்கள் வருகிற பொழுது இந்த இடர்களை நாங்கள் முடிந்த அளவு விளங்குவோம். அப்படி இல்லாத பட்சத்திலே அதை அப்படியே கேள்வியாக மனதினுடைய அல்லது புத்தியினுடைய ஒரு மூலையிலே வைத்தால் நிச்சயமாக இன்னொரு இடத்திலே அந்த நூலே அதை விளக்கும். அது என்னுடைய குருநாதர் சொல்லி தந்த முறைமை. நூலினுடைய ஐயப்பாடுகளை நூலே விளக்கும். நான் என்னுடைய ஆசிரியரிடம் கேள்வி கேட்டுவிட்டு அவர் சொல்லுவார், அது இருக்கட்டும் நாங்கள் பிறகு விளங்குவோம் என்று சொல்லுவார். நான் மறந்து போவேன், அவர் மறக்காமல் பிறகு எங்கேயோ இத்தனையோ நாள் கழித்த பிறகு அந்த இடம் வரப்பொழுது முந்தி நீ கேட்டாயல்லவா, இதுதான் விடை என்பார். ஆகவே நூல்கள் சரியானவையாக இருந்து விடை சொல்லும் என்று நம்புவோம். இப்போதைக்கு அவர்கள் அதை மெய்யெழுத்து என்றபடியால் புள்ளி எழுத்தாக அந்த எழுத்துக்களை நாங்கள் கொள்வோம். அந்த பகுதி தான் கடைசியா வாசித்தோமா?